நீங்கள் SBS தமிழோடு இணைந்துள்ளீர்கள். sbs.com.au/tamil எனும் இணையத்தின் மூலம் மேலும் பல சிறப்பான நிகழ்ச்சிகளை நீங்கள் கேட்கலாம். தமிழ் இலக்கிய படைப்பாளிகளில் பெரும் இலக்கிய ஆளுமைகளை அடையாளம் கண்டு ஆண்டுதோறும் கனடா நாட்டில் இயங்கும் தமிழ் இலக்கிய தோட்டம் எனும் அமைப்பு வழங்கும் மிகவும் பெருமைக்குரிய விருதுகளில் ஒன்றான கவிதை விருது ஆஸ்திரேலியாவில் வாழும் மதுபாஷன் எனும் இயற்பெயர் கொண்ட ஆளியாள் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. வணக்கமும் வாழ்த்தும் பாராட்டும் ஆளியாள்.
நன்றி, வணக்கம்.
இப்ப பல ஆண்டுகளாக இலக்கிய பணியில ஈடுபட்டு வர்றீங்க இல்லையா, இப்பதான் வந்து ஒரு விருது வந்திருக்கிறது, கிடைத்திருக்கிறது. இவ்வளவு தாமதமாக ஒரு அங்கீகாரம் வருவதற்கு காரணம் வந்து இலக்கிய அரசியல் அப்படின்னு எடுத்துக்கலாமா, அல்லது நீங்களே தவிர்த்து கொண்ட ஒன்றா, அல்லது உண்மையிலேயே சரியான நேரத்தில் இந்த விருது வழங்கப்படுகிறது அப்படின்னு பாக்கலாமா, எப்படி?
இப்போதான் இந்த விருது, முதலாவது விருது எனக்கு கிடைத்திருக்கிறது, அது உண்மை. பொதுவாக நான் நினைக்கிறேன், விருதுகளுக்காக ஒருத்தரும் காரியங்களை செய்கிறேன்னு, காரியங்களை செய்வார்கள் என்று நான் நம்ப இல்லை.
இல்ல, எனக்கு தெரியும் அப்படி நம்ம செய்வாங்க. சரி, சொல்லுங்க.
என்னண்டு?
இல்ல, எனக்கு தெரியும் அப்படி செய்வாங்க, ஆனா நீங்க செய்யல, சொல்லுங்க.
அப்படி செய்வாங்க, எந்த துறை என்று சொன்னாலும் அப்ப அந்த துறையில வந்து அந்த செய்யற அந்த வேலை, அந்த காரியத்துல இருக்கிற அந்த சுவையும் ருசியும் தெரியல, அதுல ஒரு சந்தோஷம் கிடைக்கல, அதுல ஒன்றி போயிருவோம் எல்லாம். அதுல நேரம் தெரியாம இருக்கும், அந்த நேரம் போறதே தெரியாம இருக்கும், அதுலயே தொடர்ச்சியா அப்படியோ ஈடுபட்டு கொண்டே இருப்போம். பொதுவா தன்னார்வலர்கள் என்பவர்கள் அப்படித்தான் இருப்பாங்க. தன்னார்வ, இது இது ஒரு தன்னார்வல முயற்சி தானே இந்த எழுத்துன்றது. மற்றது சமூக வேலை, கலை இலக்கிய வேலை எல்லாத்துக்குமே இது பொருந்தும், அந்த காரியங்களை தொடர்ச்சியா செய்கிறது. அப்ப இவ்வளவு நிறைவு வந்து அந்த செய்யற காரியத்திலேயே தொடர்ச்சியா செய்யக்கலயே கிடைக்கல. அந்த விருதுன்றது உண்மையா அது எப்படி சொல்லலாம், அந்த கேக்ல இருக்கிற ஒரு ஒரு செரி மாதிரி தான் சொல்லுவோம். ஆனா அப்ப அது வந்து ஒரு செரியே தவிர முழு கேக்கும் மாதிரி இல்லை, அதைத்தான் நான் சொல்லுவேன். அடுத்தது நீங்க கேட்டீங்க, அந்த அது இலக்கிய அரசியலா இருக்குமா என்று சொல்லி. சில நேரம் இலக்கிய அரசியலா இருக்கலாம், ஆனா மற்றவர்களுடைய அங்கீகாரங்களுக்காக எங்கட ஆர்வத்தை எங்கட வேலையை நாங்க ஏன் நிறுத்தணும்? இலக்கிய அரசியல் அந்த விளையாட்டுகள் இருக்குதான். மற்றது இன்னும் ஒன்று சொல்லணும் என்னன்னா, அந்த பல விருதுகளுக்கு வந்து புத்தகங்களை குறிப்பிட்ட தேதிகளுக்குள்ள அனுப்பி வைக்கணும். இப்போ நீங்க எழுதின சிறுகதையோ நாவலோ கவிதை புத்தகங்களையோ குறிப்பிட்ட தேதிகளுக்கெல்லாம் அனுப்பி வைக்கணும். எனக்கு அதுல கொஞ்சமும் உடன்பாடு இல்லை.
ஆளியாள் அவர்களே, இப்போ வந்து நீங்க ஆங்கில இலக்கியத்துல வந்து புலமை பெற்றவர் மட்டும் இல்லை, அது தொடர்பான அதீத கல்வி கற்றவர். அதோட சுத்தி வந்து இன்னும் என்ன சொல்லலாம்னா, நீங்க ஒரு சிறந்த விமர்சகர். ஆனா உங்களை பொறுத்த அளவில் அதிகமாக கவிதைகளோடு மட்டுமே உங்களை சுருக்கி கொள்றதா படலையா? இப்போ தமிழில் வந்து எத்தனையோ வடிவங்கள் இருக்கு இல்லையா, கவிதை எப்படி வந்து உங்க முக்கிய வெளிப்பாடு வடிவமாக மாறியது?
நான் அந்த அதீத கல்வி எல்லாம் இன்னமுமே படிக்கிறது வந்து எனக்கு மிகவும் விருப்பமான விடயம். அதை வேறொரு வழியில, இப்ப பல்கலைக்கழகங்களுக்கு கூடாகவோ அப்படி எல்லாம் போகாம வேறொரு வழியில அதை வாசித்தல் மூலம் அந்த அதை நான் கொண்டு போய் கொண்டிருக்கிறேன். நீங்க கேட்ட இந்த கேள்விக்கு வந்து எனக்கு முக்கிய வழிபாட்டு வடிவம் வந்து எனக்கு கவிதை தான். கவிதை தான் பிடிச்ச வடிவமா இருக்குது. ஏனென்று சொன்னா அதுல வந்து ஒரு சமத்துவம் இருக்கு. அதுல என்னன்னு நான் சொல்றேனே, கவிதை வந்து இந்த காலத்துக்கு உதாரணமா இந்த ரெட்ரேஸ் காலம் என்று சொல்றமே, இந்த ஓடுற இந்த காலத்துக்கு சரியா நல்ல ஏற்ற ஒரு வடிவம் என்று நான் நம்புறேன். ஏனென்றா தேவைப்பட்டா அந்த கவிதையில ரெண்டு ஒரு சொல் கோர்ப்ப, வேர்டு காயினேஜ் இருக்குல்ல, அந்த சொல் கோர்ப்ப நாங்க எடுத்துக்கொண்டு நினைவுல கொண்டு திரியலாம், அசை போடலாம். அந்த சொற்கள், இந்த நினைவுகளை, அதுகள் வந்து புதிய படிமங்களை, புது எண்ணங்களை நோக்கி எங்களை உந்தி போக செய்யும். இதாலதான் அந்த கவிதைகளை வாசிக்கிற ஆக்கள் கூட பெரும்பாலான ஆக்கள் தங்களை கவிஞர்களா காண்கிறார்கள். சில நேரம் அவங்க அப்படி எழுதவும் தொடங்குவாங்க, கவிதைகளை வாசிக்கிறதன் மூலம் கவிஞர்கள் பெறுவாங்க. அப்ப அப்படி ஒரு ஈர்ப்பும் அதே நேரம் ஒரு வெளியையும் இந்த கவிதை வடிவம் கொண்டிருக்கு. அதாலதான் நான் அத ஒரு சமத்துவமான வடிவம் என்று சொல்றேன். இதை விட கவிதை வந்து வெறும் சொற்களாலான விளையாட்டு என்றதையும் அது இல்லை விளையாட்டு இல்லை என்றதையும் நான் இங்க சொல்லணும். அதே நேரம் சொற்களை கொண்டுதான் அதை கட்டவும் வேணும். அப்ப இது வந்து ஒரு வகையில ஒரு அறிஞ்சும் அறியாமலும் கைகூடுற ஒரு வித்த அந்த வடிவம் தான் எனக்கு பிடித்த வடிவமாக இருக்கிறது. மிக எளிமையா சொன்னா கவிதை வந்து ஒரு உள் உணர்வுகளை மேலே செய்யற ஒரு ஹை டோசேஜ் கேப்சியூல் மாதிரி அப்படியே. அப்ப அது வந்து எதுவாகவும் இருக்கலாம், அது ஆன்மீகமோ காதலோ புரட்சியோ ஆற்றுப்படுத்துறதோ இல்லாட்டி சமூக ஒடுக்குமுறையை பற்றி சொல்றதோ வரலாறு இயற்கை தத்துவம் எல்லாத்தையுமே கையாளக்கூடிய சாத்தியப்பாடு வந்து கவிதைக்குள்ள இருக்குது. அதாலதான் எனக்கு கவிதை பிடிச்ச வடிவமா இருக்குது. நான் என்ன சுருக்கி கொண்டதா வந்து அப்படி நான் நினைக்க இல்லை. அந்த வடிவத்துக்குள்ள வேற வடிவங்களுக்கு நான் போகலாம், ஆனா எனக்கு பிடித்த வடிவம் என்றதால இதுக்குள்ளேயே நான் இதுல இருக்கிறேன். இப்ப உதாரணமா சொல்லுவாங்கல்ல இந்த திபெத்திய இந்த சீன பௌத்த துறவிகள் வந்து என்ன செய்வாங்கண்டா, சிலர் வந்து இந்த ஒரு வகை தியானமா ஒரு வகை மீன் காப் மீன் என்று நினைக்கிறான், அதையே திரும்ப 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 வாழ்நாள் முழுவதும் அந்த வரைஞ்சு கொண்டிருப்பாங்களாம். அது ஒரு வகை தியானமும் கூடையா. அப்ப அந்த பிறவி பெருங்கடல்ல நீந்தி முடிக்கும் போது அவங்க இது அவங்க இல்லாம போகும்போது அந்த மீன்ல அந்த துறவி மிகவும் தேர்ச்சி பெற்ற ஒரு ஓவியரா இருப்பார். அந்த மாஸ்டர் இருக்குல்ல அந்த அந்த தேர்ச்சி அது ஒரு பெரிய விஷயம் நினைக்கிறேன். அப்ப அதாலதான் நான் கவிதைக்குள்ளேயே திருப்பி திருப்பி நிக்கிறேன்னு சொல்லலாம்.
கவிதை வடிவம் வந்து உங்களுக்கு பிடிக்குது சரி. இப்போ உங்கள் கவிதைகளை பொறுத்த அளவில் பெரும்பாலானவை வந்து இயற்கையை சுற்றிய வருது இல்லையா? இப்போ விருது கிடைத்திருக்கிற இந்த நெடுமரங்களாய் வாழ்தல்ங்கிற கவிதை தொகுப்பு கூட அப்படி அதான் சார்ந்தது தானே. அப்படி வந்து இயற்கையை வந்து கருவாக தெரிவு செய்ய என்ன காரணம் சொல்லுங்களேன்.
ஓ, இது வந்து கூடுதலாக இயற்கையை சுற்றித்தான் இந்த தொகுப்பு இருக்குது. இந்த பிரம்மாண்டமான இந்த இயற்கைக்குள்ள சிற்றுயிரிகளுக்கும் எங்களுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை, பெரிய இல்லை வித்தியாசமே இல்லை. அப்ப சிலந்தியின் தேனி பறவை இனம் எல்லாமே இந்த இயற்கைய கொண்டாடி தீர்க்குது இல்லாட்டி வாழ்ந்து தீர்க்குது. அப்படியான ஒரு வாழ்க்கை தான் இந்த இயற்கை எங்களுக்கு தந்திருக்குது, எங்களுக்கும் மற்ற கல்லுயிரிகளுக்கும். ஆனா அதை சுத்தி பாக்குறதுக்கு கூட எங்களுக்கு நேரம் இல்லாதவர்களா நாங்க திரியறது வந்து மிகவும் கவலைக்குரிய விடயம். இந்த இயற்கையைத்தான் நாங்க ஐம்பெரும் பூதங்கள் என்று சொல்றோம். அது வச்சு ஒரு சொல்லா இந்த ஒரு சும்மா ஒரு சொற்களா சொல்லிட்டு போயிடுவோம் ஐம்பெரும் பூதங்கள் என்று. ஆனா அதுதான் அடிப்படை மனிதர்களாகிய எங்களுக்கு நாங்க அதுல பகுதி மட்டும் இல்லை, நாங்க இயற்கையில முற்று முழுதா தங்கியவர்கள். இப்ப இயற்கை இப்ப உதாரணமா இந்த முறை இந்த கொரோனா வர்றதோ இல்ல இந்த வெள்ளங்கள் இந்த காட்டுத்தி இந்த மாதிரி இதுகள்ல நாங்க முற்று முழுதா தங்கி இருக்கிறோம். நாங்க அந்த அழிவுகள் இதுகள் எல்லாத்துக்குள்ளாலையும் போய் வரோம். இயற்கை தான் எங்களை சுத்தி, நாங்க இயற்கை தான். எங்கட தமிழ் கவிஞர்கள் உட்பட வேற நாட்டு கவிஞர்கள் வேர்ட்ஸ்வொர்த்தோ ஈவன் எங்கட ரவீந்திரநாத் தாகூர் எமர்சன் வால்ட் விட்மேன் யாருமே இயற்கைய பாடாம போன ஒரு கவிஞரும் இல்லை. என்ன பொருத்தம் வரையில இயற்கையிட பிரம்மாண்டம் நினைக்கவே முடியாது. இயற்கையின் பிரம்மாண்டம் அதோட வரலாற்றுல ஒடுக்கப்பட்டவர்கள்ற ஒடுக்கப்படுபவர்கள்ற குரல்கள் அது தொடர்பான அரசியல் மற்றது அவர்களுக்கான அந்த முயற்சி இதுதான் எனக்கு முக்கியமான கருப்பொருட்களா இந்த எழுத்துல வருது. புலம்பெயர்வை வச்சு கொண்டு பார்த்தா அந்த பல கடல்கள் சங்கமிக்கிற இடத்துல இருக்கிற கலங்களும் அழகும் செழுமையும் புலம்பெயர்வில் எங்களுக்கு இருக்குது. அந்த பண்பாட்டு ஊடாட்டத்தை விளங்கி கொள்றதும் இந்த முக்கிய கருப்பொருட்கள்ல உண்டு. இயற்கை தான் எங்கட நிலக்காட்சியும் எங்கட இந்த பேக்ரவுண்டும் எங்கட வாழ்க்கையும் நாங்க முழுதாக அதுலதான் தங்கி இருக்கிறோம். அப்ப அதுதான் எங்கட கவிதைகள்ல திருப்பி 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 வரக்கூடிய பொருட்களா இருக்கும்.
கனடா நாட்டின் தமிழ் இலக்கிய தோட்டம் அமைப்பு வழங்கும் பெருமைக்குரிய விருதான கவிதை விருதை பெறும் ஆஸ்திரேலிய இலக்கியவாதி மதுபாஷினி எனும் இயற்பெயர் கொண்ட ஆழியாள் அவர்களை சந்தித்து நாம் உரையாடி கொண்டுள்ளோம். ஆழியாள் அவர்களே, நீங்கள் வந்து ஈழத்தமிழ் எழுத்தாளர். இப்போ இலங்கையில் வந்து வாழ்ந்த நேரம் ஒரு வித அழுத்தம் கட்டுப்பாடு நெருக்கம் அப்படியான ஒரு சூழலில் வந்து எழுத நேர்ந்தது அப்படின்னு நான் உங்களை பற்றி வாசிக்கும் போது வாசித்திருக்கிறேன். இப்போ வந்து ஆஸ்திரேலிய புலம்பெயர்வு உங்க எழுத்துக்கள்ல ஏற்படுத்தி இருக்கிற தாக்கம் என்பதாக என்னப்படுது உங்களுக்கு?
எப்படியோ ஒரு அந்த சூழல்ல இருந்து ஒரு இறுக்கமான பல வெவ்வேறு விடயங்களால இறுக்கமான அந்த சூழல்கள்ல இருந்து இந்த இதுக்கு வந்ததுக்கு பிறகு ஒரு ஒரு வழி கிடைச்சிருக்குன்னுதான் சொல்லணும். என்ன போன்ற ஆக்களுக்கு வந்து புலப்பெயர்வு வந்து பல அடையாளங்களை தெரியுது. அதை எப்படி சொல்றேன்னு சொன்னா, ஒரு உடைஞ்ச கண்ணாடி துண்டினூடாக இருக்கிற காட்சிகள், உருவங்கள், பிம்பங்கள்ற பகுதி பகுதியா பாக்குற மாதிரி ஒரு பிரமைய அது எனக்கு தருது. அப்ப எனக்கு பல்முக அடையாளங்கள் இருக்குது. ஆனா அதே நேரம் அந்த அடையாளங்கள் வந்து சில நேரம் எங்களோட பொருந்தி போற மாதிரி இருக்கும், சில நேரம் பொருந்தாமலும் இருக்கும். அப்படி ஒரு முழுமையற்ற அடையாளங்களா தான் இருக்கும். ஆனா அப்படி இருந்தாலும் எங்களுக்கு இங்க வரைக்கல. இப்ப உதாரணமா சொல்லுவோமே, இந்த கன்னியாகுமரி கடல் மாதிரி என்று சொல்லுவோம், பல பல கடல்கள் சேர்ற முக்கூடல், ஒரு ஒரு சங்கமிக்கிற ஒரு இடத்துல கலங்கள் இருக்குது. நாங்க இதுக்கு முதல் நான் சொன்னேன், இந்த அதுகள் இருக்கு, அதுகளுக்குள்ள அந்த பல்வேறு கலாச்சாரங்கள்ல நாங்க வாழ்றதே ஒரு பெரிய வரப்பிரசாதம் என்று சொல்லலாம். அதே நேரம் அதுக்குள்ள ஒரு அவஸ்தையும் இருக்குது. ஆனா வந்து ஒரு 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 செழுமையான ஒரு நல்ல ஒரு வழிதான் இருக்குதுன்னு நான் சொல்லுவேன். ஆனா இந்த வழிக்குள்ள இருந்து கொண்டுதான், அப்ப இந்த புலம்பெயர்வு இந்த வழிதான் என்ன பொறுத்த மட்டும் விமான நிலைய சந்திப்பு என்ற அந்த கவிதை, ராஜயோகக்காரியின் சாதக குறிப்பு என்ற கவிதைகள், அந்த போன்ற அந்த கவிதைகள் எல்லாம் இந்த புலம்பெயர்வு சூழல்ல இருந்தபடியாத்தான் என்னால சாத்தியமா இருந்தது. இல்லாட்டி அது சாத்தியப்பட்டிருக்காதுண்டு. நான் அந்த ரெண்டு கவிதைகளை மட்டும் உதாரணமா சொல்றேன், இல்லாட்டி அது சாத்தியப்பட்டு இருக்காது. ஆனா இங்க வந்து எப்பவுமே கிடைக்கிற கச்சா பொருட்கள் வந்து ஏராளம். எனக்கு படிமங்கள் கிடைக்கும், சொற்கள் கிடைக்கும், காட்சிகள் கிடைக்கும், எல்லாமே ஊறிக்கொண்டே இருக்கிற ஒரு கொதிநிலையில இருக்கிற ஹாட்பாட் என்று சொல்லுவாங்க இல்ல, அந்த மாதிரியான இதுதான் இந்த புலம்பெயர்வுல எனக்கு கிடைச்சிருக்கு. அது மிகவும் சாதகமா தான் நான் பாக்குறேன்.
உங்களை பொறுத்த அளவுல எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு மிகப்பெரிய ஒரு அம்சம் அப்படின்னா, இந்த நாட்டின் பூர்வீக குடிமக்கள் மீதான அக்கறையோடு அவர்களின் ஆக்கங்களை மொழியாக்கம் செய்கின்ற மிகவும் அரிதான எழுத்தாளர் நீங்கள். நான் அதை மிகைப்படுத்தி ஒன்றும் சொல்லலை. இப்படியான ஒரு புரிதலை வந்து நீங்கள் எப்படி வளர்த்துக்கிட்டீங்க? இன்னும் குறிப்பாக வந்து இப்போ அல்லல் பட்ட ஈழம் குறித்து நீங்கள் எழுதுனது மாதிரி இப்போ பூர்வீக குடிமக்கள் பற்றி எழுதுறேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நீட்சியாக இது?
நீட்சி என்று நான் சொல்ல மாட்டேன். நீட்சி என்றது ஒரு ஒரு புள்ளியாக சொல்லலாம். இந்த கருப்பொருட்கள் வந்து எப்பவுமே வரலாற்றுல ஒடுக்கப்பட்டவர்கள், ஒடுக்கப்படுபவர்கள், சிறுபான்மையினர் குறித்து எனக்கு எப்பவுமே ஒரு அக்கறை இருக்குது. அதே நேரம் இங்க வந்திருக்கேக்குல நான் அந்த பூர்வீக குடிகள் பற்றின பாடம் ஒன்றை இந்த கற்கனறிக்குள்ள வந்தது. அப்ப அதுக்குள்ள இருந்த ஒரு சின்ன பிரச்சனை காரணமாக நான் எனக்கு அவ்வளவு ஈடுபாடு இல்லாத ஒரு அமெரிக்கன் சினிமா பற்றின ஒரு பாடத்தை எடுக்க வேண்டி இருந்தது. அப்ப அந்த சில நிகழ்வுகளுக்கு பிறகு வந்து நான் பூர்வீக குடிகள் பற்றி மேலும் வாசிக்கணும் என்ற ஆசை எனக்குள்ள வந்தது. அப்ப அந்த நேரம் சில ஆக்கங்களை தமிழுக்கு கொண்டு வந்த நான், அவை வந்து எனக்கு மிகவும் திருப்தியை தந்த மாதிரி இருந்தது. அதே நேரம் இந்த கன்பராவில வந்து பூர்வீக குடியினர் பற்றின கலாச்சார விழிப்புணர்வு வகுப்புகள் நடக்கிறது. 10 கிழமை 12 கிழமைக்கு அப்படி நடக்கும். அப்ப அப்படியான வகுப்புகள் சிலதுக்கு போய் பூர்வீக குடியினர் பார்வைய வந்து நான் பாக்குற பார்வை வந்து எனக்கு முக்கியமாகப்பட்டது. அப்ப அதிர நிகழ்ச்சியாவும் இந்த மொழியாக்கங்களை நாங்க பார்க்கலாம் என்றுதான் நான் நினைக்கிறேன்.
மிக்க நன்றி ஆளியாள் அவர்களே. தமிழ் இலக்கிய தோட்டம் வழங்கும் விருது இது வந்து வெறும் முடிவல்ல, இது ஒரு துவக்கம். மேலும் பல விருதுகளை நீங்கள் பெறுவீர்கள், பெற வேண்டும்ங்கிற மாதிரி வாழ்த்துறோம். மீண்டும் சந்திப்போம். நன்றி.
மிகவும் நன்றி ரைசல், SBSக்கு இந்த வாய்ப்பை தந்ததுக்கு மிகவும் நன்றி. வணக்கம்.
விருப்பம், பகிர்வு, கருத்து பதிவு, லைக், ஷேர், காமெண்ட். SBS தமிழின் Facebook.